கிறிஸ்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர். உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நீர் ஒவ்வொரு வாரமும் கருத்தாய் பராமரித்து வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே எங்கள் ஜெபங்களுக்கு நீர் கொடுத்த பதிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நடைபெற்ற திருமணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஆனந்தமும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தேவரீர் கட்டளையிடுவீராக. குழந்தை செல்வங்களை கொடுத்து உம்முடைய சந்தோஷத்தினாலே நீர் அவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் எங்களுக்கு தந்த சரீர சுகத்திற்காக ஸ்தோத்திரம். வேதனையோடும் வருத்தத்தோடும் நோக்கி பார்த்தபொழுது நீர் கொடுத்த அற்புதமான சுகத்திற்காக, ஆச்சரியமான விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த புதிய வேலைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. புதிய தொழில்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் எந்த காரணத்திற்காக கடன் வாங்கினார்களோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் சீக்கிரமாய் அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் கர்த்தர் திறந்து தர வேண்டும் என்று கேட்கிறோம். எனக்கு கடனை அடைக்க முடியாதே என்று கவலையோடு இருக்கிறவர்களுக்கு நீர் ஆலோசனை கொடுத்தரலும் அப்பா. ஆண்டவரே, தவறான தீர்மானங்களை செய்து விடாதபடி உடைய அன்பின் கரத்தினாலே நேர்வர்களை அரவணைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பற்பல சூழ்நிலைகளினாலே, வயதானதினாலே, பணம் இல்லாததினாலே, திருமணமாகாத அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்து சீக்கிரமாய் நல் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் பற்புதமான பாடகர் குழுக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் பாடும் பாடல்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கருத்தை உணர்ந்து பாட உதவி செய்தலும், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்மை நேசிக்கும் அன்பிலே, பரிசுத்தத்திலே, உண்மையிலே சாட்சிகளாய் வாழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். எல்லா இசைக்கலைஞர்களுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த தாளந்துகளை தொடர்ந்து உடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தத்தக்கதாக கர்த்தர் அருள் புரிவீராக. ஆண்டவரே, ஆகாய விமானத்திலே பணி செய்கிறவர்கள், கடலிலே பணி செய்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய எல்லா பணிகளையும் நீர் ஆசீர்வதித்தலும். ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விலக்கி காத்துக்கொள்ளும் ஐயா. இன்னமும் உயரமான இடங்களிலே ஏறி நின்று பணி செய்கிற சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கவனமாய் அந்த பணியை செய்ய நீரே கிருபை தாரும். ஆபத்துகள், விபத்துகள் ஏற்படாதபடி கர்த்தர் பூரண அறிவையும் விவேகத்தையும் பாதுகாவலையும் தந்தவர்களை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமும் சமுதாய பணியில ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பலதமான சமுதாய தொண்டிலே நேரடியாக மக்களுக்கு நல்ல காரியங்களை செயல்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய பணிகளையும் ஆசீர்வதித்தலும். மருத்துவ பணியிலே இருப்பவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தல்லும். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்கான விடுதிகளிலே இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் என்ன நன்மைகளோடு தேவைகளோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்திலே, இந்த நாளிலே, தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே புதிய விதமாய் ஆசீர்வதிக்க கேட்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே,
ஆமென். அற்புதர் அல்லவோ இயேசு, கண்டோம் கேள்விப்பட்டோம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அற்புதர் அல்லவோ இயேசு, கேள்விப்பட்டோம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அற்புதர் அல்லவோ இயேசு.
அன்பான நேயர்களே, இன்று நாம் பிலிப்பியர் 3 அதிகாரம் 20 வசனம் முதல்
நான்காம் அதிகாரம் 3 வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியிருப்பு என்று சொல்லும்பொழுது அது முழு வாழ்க்கையையும் குறிக்கிறதா இருக்கிறது. அது புதிய வாழ்க்கை முறை என்று கூறலாம். திருமதி மான்குமரி என்பவர்கள் சொல்லும்பொழுது நம்முடைய சொந்த ஊர் பரலோகம் என்கிறார்கள். நம்முடைய சொந்த ஊர் பரலோகமாக இருக்கும் என்றால் அந்த ஊர்க்காரரை போல நாம் நடக்க வேண்டும் இல்லையா? பிலிப்பி பட்டணம் ஒரு ரோம குடியிருப்பு. ரோமாபுரியின் சட்டங்களே பிலிப்பி பட்டணத்தின் சட்டங்களாயிருந்தன. ரோமாபுரி மக்களைப் போலவே இந்த பட்டணத்து மக்களும் உடை அணிந்திருந்தார்கள். இங்கேயும் மக்கள் லத்தீன் மொழிதான் பேசினார்கள். அது ரோம குடியிருப்பாக இருந்தபடினாலே அத்தனையும் ரோமாபுரியில் இருப்பது போலவே இருந்தன. விசுவாசிகளின் கூட்டமாகிய திருச்சபை என்று அழைக்கப்படும் கூட்டம் இந்த உலகத்திலே பரலோகத்தின் குடியிருப்பு. எனவே திருச்சபை மக்கள் பரலோகத்தின் மொழி பேசுகிறவர்களாகவும் அவருடைய வாழ்க்கை முறை பரலோக மக்களைப் போலவும் இருக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அநேக சூழ்நிலைகளிலே இப்படி இல்லை. ஆனால் இதுதான் பிரியமானவர்களே நம்முடைய குறிக்கோளாயிருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய பிரதிநிதிகளாயிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரலோக பிரஜைகளாக இந்த உலகத்திலே கூடியிருந்தாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வரவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்திருப்பதனால் இருக்கும் சந்தோஷமே இந்த உலகத்திலே ஒரு விசுவாசியின் உயர்ந்த சந்தோஷமும் நம்பிக்கையும் ஆகும். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறது போல விசுவாசிகளின் நம்பிக்கை மகா உபத்திரவ காலம் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை பவுல் கூறிவிட்டு அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் கூறுகிறார். மகா உபத்திரவ காலத்தின் வழியாக கடந்து செல்வதை குறித்து எந்த காரியத்தையும் அவர் கூறவில்லை. அது ஒரு நியாய தீர்ப்பின் காலமாயிருக்கும். ஆனால் திருச்சபையானது நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதாயிருக்கிறது. இப்படி ஏனோக்கு பெருவெள்ளத்தின் வழியாய் கடந்து செல்லவில்லையோ அதுபோலவே திருச்சபையும் மகா உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்லப் போவதில்லை. இன்று பலர் கூறுகிற காரியம் என்னவென்றால், மகா உபத்திரவ காலத்திலேயும் தேவன் திருச்சபையை பாதுகாத்துக் கொள்வார் என்கிறார்கள். ஆம், அவரால் அப்படி செய்ய முடியும். நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் மகா வெள்ளத்திலே தேவன் பாதுகாத்துக் கொண்டார். ஆனால் ஏனோக்கை தேவன் அதற்கு முன்னதாகவே இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொண்டு விட்டார். மகா உபத்திரவ காலம் வரும் காலத்திலே இந்த உலகத்திலே இரண்டு விதமான மக்கள் கூட்டம் இருப்பார்கள். ஒரு கூட்டத்தினரை தேவன் எடுத்துக் கொள்வார். பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் கூறியதை சற்றே கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வசனம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். மற்றும் ஒரு கூட்டத்தினர் இந்த மகா உபத்திரவத்தின் காலத்தின் வழியாக கடந்து செல்வார்கள். மிகப்பெரிய எண்ணிக்கையான யூதரல்லாத ஜனங்களும் 144,000 இஸ்ரவேல் மக்களும் மகா உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரால் முத்திரையிடப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நித்தியத்திலேயும் அவர்களுக்கு பொறுப்புகள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எப்படிப்பட்ட பொறுப்புகளை நாம் பெற்றுக் கொள்ளப் போகிறோம் என்பதை குறித்து வசனத்திலே நாம் பார்க்கிறதில்லை. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, திருச்சபையானது ஒரு மகிமையை நிறைந்த உன்னதமான எதிர்காலத்தை உடையதாயிருக்கிறது. இன்று நாம் உலகத்திலே வாழும் வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவின் வருகைக்கும் இடையே மெல்லிய ஒரு திரை மட்டுமே இருக்கிறது என்பதை எல்லாருமே உணர்கிறோம் இல்லையா? என்றாலும் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்பதை வேதம் கூறவில்லை. அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவகாலத்திலேயே வந்து விடுவார் என்று எதிர்பார்த்தார். எனவே அவர் திருச்சபை மகா உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. மிக மகிழ்ச்சியான ஒரு துணியோடுதான் பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது, அங்கே இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இங்கேயும் அவர் மகா உபத்திரவ காலத்தை குறித்து எதையுமே குறிப்பிடவில்லை. வேறு எந்த இடத்திலேயும் கூட திருச்சபை மகா உபத்திரவத்தின் காலம் வழியாய் கடந்து செல்லும் என்று வேதம் கூறவில்லை. திருச்சபை என்று நான் சொல்லும்பொழுது உலகளாவிய விசுவாசிகளின் ஐக்கியத்தை குறிப்பிடுகிறேன். வெளியே நாம் பார்க்கிற கட்டடங்களை நான் சொல்லவில்லை. பவுலப்போஸ்தலனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகையே தவிர மகா உபத்திரவ காலம் அல்ல. பிலிப்பியர் 3:21 பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரம் என்று சொல்லும்பொழுது அழிந்து போகக்கூடிய ஒரு சரீரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியிலே நாம் வாழும்பொழுது பெற்றிருக்கிற சரீரத்திலே அவர் மாற்றத்தை கொடுக்கப் போகிறார். இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற சரீரம் பூமிக்குரிய சரீரம். இந்த சரீரம் செயல்படக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் ஒரு எல்கை உண்டு. இந்த சரீரத்தோடு இயற்கையாகவே நாம் விண்வெளிக்கு கூட செல்ல முடியாது. நம்முடைய சரீரம் இந்த உலகத்திற்குரிய சரீரம். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஏற்கனவே நான் கூறியது போல இப்பொழுது நாம் பெற்றிருக்கிற சரீரம் கெட்டுப்போகக்கூடிய ஒரு சரீரம். இன்னும் சில காலங்களுக்கு பின்னர் நாம் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுவோம். ஏனென்றால் இது அழிந்து போகக்கூடிய சரீரம். இப்பொழுது நாம் நம்முடைய சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த வாஞ்சிக்கிறோம். அந்த சரீரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்னர் அவர் பெற்றிருந்த சரீரத்தை போன்ற சரீரமாகும். அது மகிமையான ஒரு சரீரம். கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்பொழுதும் அப்போஸ்தலனாய் பவுல் இதை குறித்து எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:51-52. 1 கொரிந்தியர் 15:51-52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு இமைப்பொழுதிலே நடைபெறப் போகிறது. இதை கூறும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே எக்காலத்தை ஊதுகிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருப்பதைப் போல யாரோ ஒருவர் எக்காலத்தை ஊதுவார்கள் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இங்கே எக்காலம் ஊதுகிற யாரையும் குறித்து சொல்லப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கூறுகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்பது போல வனாந்தரத்திலே 2 வெள்ளியினாலே செய்யப்பட்ட எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது அவர்கள் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு எக்காலம் பழக்கப்பட்ட ஒரு காரியம், நமக்கு அப்படி அல்ல. 1 தெசலோனிக்கேயர் 4:16 கடைசி எக்காலம் என்று சொல்லப்பட்டிருப்பது விசுவாசிகள் நொடிப்பொழுதிலே இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதை கூறுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இங்கே தேவனுடைய எக்காலம் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் என்று சொல்லும்பொழுது தேவனுடைய மகிமையையே இது குறிக்கிறது. மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் சத்தத்தை குறித்து யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்லியிருக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 1:10 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். யோவானோடு பேசிக் கொண்டிருந்தது யார் என்பதை அவர் கவனித்த பொழுதுதான் அது மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்து என்பதை கண்டார். அவருடைய சத்தத்தை தான் யோவான் கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த சத்தம் எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தமாயிருந்ததை தவிர எக்கால சத்தம் அல்ல. திருச்சபையோடு கூட எந்த எக்காலமும் தொடர்பு படுத்தப்படவில்லை. இன்று கிறிஸ்து நம்மை பார்த்து கூறும் காரியம் என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். மாலை நேர உணவிற்காக அவர் அழைக்கும் ஒரு அழைப்பு இது. அவரோடு ஐக்கியம் கொள்ள அவர் கொடுக்கும் இறுதி அழைப்பு. மகா உபத்திரவ காலம் என்னும் இரவு வரும் முன்னதாக அவரண்டை வரும்படியாக அவர் கொடுக்கும் அழைப்பு இது. கதவு திறக்கப்படும் பொழுது விசுவாசத்தை அணிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு கூட்டமாக இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் மகா உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லப் போவதில்லை. நம்முடைய அற்புதமான சரீரத்தை மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவரே மறுரூபப்படுத்துவார் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். இதே சத்தியத்தை தான் யோவானும் கூறியிருக்கிறார். 1 யோவான் 3:26. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து இன்னமும் வெளிப்படவில்லை, ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது நாமும் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். இங்கேயும் கிறிஸ்துவின் வருகையை குறித்த உன்னதமான மகிமையான ஒரு எதிர்பார்ப்பை பார்க்கிறோம். பௌலப்போஸ்தலனும் மகா உபத்திரவ காலத்தை எதிர்நோக்கியதாய் தெரியவில்லை. யோவானும் நாம் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படும் முன் மகா உபத்திரவ காலத்தை கடந்து செல்ல வேண்டும் என்று கூறவே இல்லை. உன்னதமான எதிர்கால நம்பிக்கை உடையவராகவே பௌலப்போஸ்தலன் இருந்தார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய எதிர்கால நம்பிக்கை என்ன? மகா உபத்திரவ காலத்தை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி மகா உபத்திரவ காலத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நம்பிக்கையற்ற மனிதர்களைப் போலவே இருக்கிறீர்கள். விமானத்தை ஓட்டிச் செல்கிறவர்கள் அவர்கள் பாதையிலே வரும் காற்றழுத்த வித்தியாசங்களை அறிந்து அறிவிப்புகளை கொடுப்பார்கள். புயல் காற்றின் வழியாக கடந்து செல்லும் பொழுது விமானம் மிக அதிகமாக அதிர்கிறதாகவும் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடாததாயும் இருக்கிறது. ஆனால் அதை அறிந்து மற்றொரு வழியாய் வந்தால் அந்த விமானத்தை ஓட்டிச் செல்லும் விமானி பாராட்டப்படுவான். மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்தையே அந்த விமானத்திலே பிரயாணம் செய்யும் ஒவ்வொரு பிரயாணியும் வாஞ்சிக்கிறவனாயும் இருக்கிறான். அதுபோலத்தான் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை விசுவாசிக்கும் நீங்களும் மகா உபத்திரவ காலத்தை எதிர்நோக்கிக் கொண்டில்லாமல் அவர் நம்மை மறுரூபப்படுத்துவதை குறித்தும் அவரோடு கூட நாம் நித்தியமாய் வாழ்முடியாய் எடுத்துக் கொள்ளப்படுவதை குறித்துமே எதிர்பார்த்துக் கொண்டிருப்போமாக. தொடர்ந்து பிலிப்பியர் 4 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த அதிகாரத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையின் வல்லமை சந்தோஷத்தில் இருக்கிறது என்றும் அந்த வல்லமையின் ரகசியம் ஜபம் என்பதையும் பார்க்கப் போகிறோம். கிறிஸ்துவே விசுவாசிகளின் வல்லமை, அதுதான் நம்மை பிரித்தெடுக்கும் வல்லமை. முதல் அதிகாரத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையின் தத்துவம் என்றால் என்ன என்பதை குறித்து சிந்தித்தோம். தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று 2 அதிகாரத்திலே பார்த்தோம். மூன்றாவதாக கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கிடைக்கப் போகிற பரிசை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வேண்டிய வல்லமையை குறித்து பார்க்கப் போகிறோம். வல்லமை இல்லை என்றால் மற்ற எல்லா காரியங்களும் வீணானவையே, அவை அத்தனையும் அர்த்தமற்றவையே, பயனற்றவையே. வல்லமை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை தத்துவத்தை அறிந்திருப்பதனாலே எந்த பயனும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டியது என்பதை அறிந்திருந்தாலும் அதை வாழ்வதற்கான வல்லமை இல்லை என்றால் அதில் பயனில்லை. நாம் இலக்கை அடைய முடியவில்லை என்றால் பரிசு இருந்தும் பயனில்லை. எனவே வல்லமை மிக மிக அவசியமான ஒன்று. பிரியமானவர்களே, இந்த காரணத்தினாலேதான் அப்போஸ்தலனாய பவுல் பிலிப்பியர் 3:1 கடிதத்தை நிறைவு செய்ய ஆவியானவர் அனுமதிக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அந்த வாழ்க்கை எப்படி கிறிஸ்துவின் சிந்தை உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஞாபகத்திலே வைத்திருக்கிறீர்களா? இறுதியாக தேவன் வைத்திருக்கிற கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு வல்லமை உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவை. ஆம் பிரியமானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை நாம் அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். சந்தோஷமே வல்லமையின் பிறப்பிடமாயிருக்கிறது. வல்லமையின் ரகசியம் ஜபம். வல்லமையின் பிறப்பிடத்தை குறித்து சற்றே கவனிப்போம். பிலிப்பியர் 4:1 ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இங்கே எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் என்று பிலிப்பி சபை மக்களை குறித்து சொல்லுகிறார். பிலிப்பி சபை மக்கள் ஒருநாள் கிறிஸ்துவின் முன்னாலே நிற்கப் போகிறார்கள். இந்த ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தியதற்கான கிரீடத்தை பவுல் கர்த்தரிடத்திலே பெற்றுக் கொள்ளப் போகிறார் என்று எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, அவர்களே இந்த உலகத்திலேயும் அவருடைய சந்தோஷமாய் இருக்கிறார்கள். பிலிப்பி சபை விசுவாசிகளை எந்த அளவு அவர் நேசித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா? எனவேதான் பிரியமானவர்களே, இப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று கூறுகிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம் நிலையான சந்தோஷமாயிருக்கிறது. எபேசு திருச்சபைக்கும் பவுல் எழுதும்பொழுது எபேசியர் 6:13 தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். கிறிஸ்தவ விசுவாசமானது உறுதியான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. பிலிப்பியர் 4:2 கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அந்நாட்களிலே பிலிப்பி சபையிலே காணப்பட்ட ஒரே ஒரு பிரச்சனை குறித்து இங்கே பேசுகிறார். மேல்மட்டத்திலே காணப்பட்ட ஒரு சிறிய பிரச்சனை போல இருக்கிறது. இதை குறித்து எடுத்தவுடனேயே அவர் பேசவில்லை. என்றாலும் அது சிறிய ஒரு காரியம்தானே என்றும் அதை குறித்து பேசாமலும் அவர் கடந்து செல்லவில்லை. இவர்கள் சிந்தையிலே ஒருமனப்பட்டவர்களாக இல்லை. எனவே கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளே காணப்பட வேண்டிய ஐக்கியமானது அங்கே காணப்படவில்லை. ஒருவேளை இது நிமித்தமாக அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசாமல் கூட இருந்திருக்கலாம். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இதை குறித்து நாம் சற்றே சிந்தித்தோம். அருமையானவர்களே, ஒரு திருச்சபை பெரிய ஒரு கட்டிடத்தில் கூடும் ஒரு சபையாயிருந்தாலும் சரி, வீட்டிலே கூடும் சிறிய திருச்சபையாயிருந்தாலும் சரி, விசுவாசிகளுக்குள்ளே ஐக்கியம் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமானது. யாராவது ஒரே ஒருவர் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இல்லாமல் மனத்தாழ்மை அற்றவர்களாய் இருப்பார்கள் என்றால் இப்படிப்பட்ட பிரிவினைகள் சபைக்குள்ளே உண்டாக முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, திருச்சபையிலே நீங்கள் பொறுப்பில் இருக்கிற ஒருவராயிருக்கலாம், அல்லது சாதாரணமாக ஞாயிறு ஆராதனைக்கு சென்று வருகிற ஒருவராயிருக்கலாம். திருச்சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளோடும் ஏக சிந்தை ஒருமனப்பட்ட இருதயமுடையவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? திருச்சபையில் இருக்கும் யாரை நீங்கள் எதிராக வரும்பொழுது பார்த்தாலும் முகத்திற்கு முகம் பார்த்து அவர்களோடு உங்களால் பேச முடியுமா? அந்த ஒரே ஒரு சகோதரனை பார்த்தால் மட்டும் என்னால் பேச முடியாது, அந்த ஒரே ஒரு சகோதரியின் முகத்தை மட்டும் என்னால் பார்க்கக்கூட முடியாது என்று சொல்வீர்கள் என்றால் உங்களிலே கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. கிறிஸ்தவ நடக்கையிலே மிக மிக முக்கியமானது கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இருப்பது. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? மனத்தாழ்மை. என்னையும் உங்களையும் ரட்சிக்க 7 படிகள் இறங்கி வந்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த உறவை சரி செய்வதற்கு நீங்கள் இறங்க வேண்டிய படி எது என்பதை எண்ணி பாருங்கள். நானும் அவர்களும் பேசாமல் இருப்பது யாருக்கு தெரியும்? இதனால் சபைக்கு என்ன நஷ்டம் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டே இருக்கலாம், காலத்தை தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் பார்க்கிற நேரத்திலே மட்டும் மாய்மாலமாய் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட உறவுகளையும் கர்த்தர் அருவருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்பொழுது, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் உண்டாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். நமக்குள்ளே ஒற்றுமையும் ஐக்கியமும் காணப்படும் பொழுது, ஏக மனதாய் நாம் செயல்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துதான் பிதா இந்த உலகத்திற்கு அனுப்பின இரட்சகர் என்பதை உலகம் விசுவாசிக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கும் ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ இருக்கலாம். அப்படி இருந்து கொண்டும் மனத்தாழ்மை இல்லாதவர்களாக மற்றவர்களை குறித்து குறைவாக எண்ணிக்கொண்டு உறவுகளை தவிர்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் மூலமாக யாரும் கர்த்தரை விசுவாசிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறு நான் சொல்வதனாலே எல்லாரும் ஒன்று போலவே சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம். ஆனால் அந்த கருத்து வேறுபாடு ஏக சிந்தையாயிருப்பதை கெடுக்கும் ஒரு காரியமாயிருக்கும் என்றால் உங்களிலே கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை குறித்த ஒரு மகிமையான சத்தியம் என்னவென்றால், ஒவ்வொரு விசுவாசியும் வித்தியாசமானவர்களாகவே இருக்கலாம். அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவிலே ஒன்றாயிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே ஏக சிந்தை உண்டாகிறது. பிலிப்பியர் 4:3 அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அந்நாட்களிலே திருச்சபையிலே பெண்கள் பொறுப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள். திருச்சபையில் எத்தனையோ காரியங்களிலே பெண்கள் பொறுப்புடையவர்களாக பணிவிடை செய்ய முடியும். விசுவாசியான அருமையான வாலிப சகோதரியே, அருமையான அம்மா, உங்கள் திருச்சபையிலே சிறு பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க நீங்கள் ஏன் உங்கள் நேரத்தை கொடுக்கக்கூடாது? பெரிய வயதுள்ள விசுவாசிகளான பெண்களும் வீடுகளை சந்தித்து குடும்பங்களை விசாரித்து ஜெபிக்கும் ஊழியத்தை செய்ய முடியும். ஆஸ்பத்திரிகளிலே சுகவீனமாய் இருக்கிறவர்களை அடிக்கடி போய் பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும், ஆஸ்பத்திரியிலே இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை உணவு தயாரித்து கொடுக்க கூட யாரும் இல்லாமல் இருக்குமென்றால் உங்கள் பங்காக அதையும் நீங்கள் நிறைவேற்ற முடியும். மேலும் இந்த வசனத்திலே கிளேமெந்து என்னும் மற்றொரு பிலிப்பி பட்டணத்து விசுவாசியை நாம் சந்திக்கிறோம். இவர்கள் எல்லாருமே சுவிசேஷ விஷயத்தில் அப்போஸ்தலனாய் பவுலோடு கூட பிரயாசப்பட்டவர்கள் என்கிறார். பிலிப்பி சபை மக்கள் சுவிசேஷத்தை கேட்டபொழுது அதற்கு உடன்பட்டவர்களானார்கள். மட்டுமல்ல, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே பவுல் அப்போஸ்தலனுடைய உடன் ஊழியர்களானார்கள். விளைவு என்ன? அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தரை அறிந்து கொண்டவர்களாக மட்டுமல்ல, அவரை அறியாதவர்களுக்கு அவரை கொடுக்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சை. கர்த்தருடைய வார்த்தையை எல்லாருக்கும் கொடுப்பதிலே அக்கறையோடு ஈடுபாடு கொள்ளுகிறவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நான் பேசவில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்தும பாரம் உள்ளவர்களாக கர்த்தருடைய ஊழியத்திலே தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய செல்வத்தையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் அவர்களுக்குள்ள அன்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்களே அன்பின் ஆண்டவரே, மகா உபத்திரவ காலத்திற்கு முன்னதாக விசுவாசிகளை நீர் எடுத்துக் கொள்ள போரீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒருவராவது மகா உபத்திரவத்தின் காலத்தின் வழியாய் கடந்து செல்லாதபடி உம்மை பூரணமாய் விசுவாசித்து உம்மை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்று வாழ நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் திருச்சபை போதகர்களுக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களாய் வாழ நீரே அருள் புரியும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது மற்றும் ஒரு விசுவாசியை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் பேச முடியாமல் கிறிஸ்துவின் சிந்தையை இழந்து காணப்படுவார்கள் என்றால் அடுத்த முறை அவர்களை சந்திக்கும் முன்னதாக கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொள்ள நீரே அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உம்மிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். ஆத்தும பாரத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே ஜாக்கிரதையாய் செயல்படுகிற ஒவ்வொருவருடைய பெயர்களையும் நீர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவருடைய முயற்சிகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாய் அநேகருடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்திலே எழுத வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, நீங்கள் கேட்டு வரும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியின் கடந்த மாத செய்தி தொகுப்பு சிடி வடிவில் தயாராக உள்ளது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12.